உள்ளமனம் கொடுத்து ஊக்கமனம் தரு நீர் உறுதியாக தள்ளர் என்பனும் தொடர்பூட்டு இடைப்படுத்தி தர்கன் பாச கள்ளவனை பசுபோட தொடர்களுக்கு கருணையினும் வெள்ளமுகமும் திசை வள்ளத்தை நினைத்து வருவனைகள் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் ஒருமையினை எல்லா உயிரும் தோழ்களுக்கு தேசமுடைய திருத்தொண்ட பக்கங்கள் பொழித்த திருவாளர் வாசமலர் மண்களும் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். கூடியர் கொன் வெப்பொழித்த கோடியர் கொன் கடல் போற்றி ஆழும் இசை கண்மிதப்பில் அணைந்துகிறான் போற்றி வாழி திருநாவலூர் வந்தந்தன் பதங்கோற்றி திருவாரூர் தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியாத்தல் கூட்டமாகவுடைய பொன்னாத்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்து வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துள்ளது. முருகன் கோழ்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுகத்தூர் சாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தேவி செங்கலார் பெருமானுடைய குருவருளினாலும் சிறும் சிறப்புமா அடைபெற்று வருகின்ற வேளையிலே பெரியபுராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. திருஞான சம்பந்த சுவாமிகள் திரு ஆலங்காடு என்ற பகுதியிலே ஆலங்காட்டிலே இருந்து அருள் செய்த திருப்பதிகத்தை கடந்த இரண்டு வகுப்புகளாக நாம் சிந்தித்து வருகின்ற நிலையிலே தொடர்ந்து நாம் ஆலங்காட்டு திருப்பதிகத்திலே சில கருத்துக்களை கண்டு ஆலங்காட்டிற்கு முன்னதாக பெருமான் வணங்கிய தலங்கள் என்பதாக அமைத்து அங்கே அருள் செய்த பதிகங்களை நாம் ஒருவாறு சிந்திக்க இருக்கின்றோம் என்ற வகையிலே திரு ஆலங்காடு ஐந்து திருப்பாடல்கள் போன முறை போன வகுப்பு வரையில சிந்தித்தோம். ஐந்து பாடல்கள், இந்த ஐந்தாவது திருப்பாடல் ஈர்க்கும் புனல் சூடி இளவன் திங்கள் முதிரவே பார்க்கும் அரவம் பூண்டாடி வேடம் பயின்றாரும் கார்கொள் கொடி முல்லை குருந்தம் ஏறி கருந்தேன் மொய்த்து ஆர்க்கும் பழையனூர் அலங்காட்டியம் அடிகளே. திரு ஆலங்காட்டு அந்த பெருமானுடைய அந்த திரு நடனம் மிக அற்புதமான அந்த ஆலங்காட்டு அடிகளினுடைய அந்த தரிசனத்தை திருஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலிலேயும் மிக அற்புதமாக அமைக்கின்ற நிலையை காணலாம். அதிலே அந்த இளவன் திங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திங்களானது பிறையாக இருக்கின்ற பொழுது நிலவினுடைய பகுதி கம்மியா இருக்கும், ஆகவே முழுமையாக அந்த நிலவு வந்துருச்சுன்னு சொன்னா முழு சாப்பாடா சாப்பிடலாமே, ஏன் அறகுறையா சாப்பிடணும் பிறையா இருக்கும் பொழுதுன்னு சொல்லி இந்த திங்கள் முழுமையாகின்ற வரையிலும் அது எதிர்பார்த்து கொண்டு அப்படியே அந்த அரவானது நிற்கின்றதாம். இந்த முதிரவே பார்க்கும் முதிர்தல் என்பதாக சொன்னா முழுமையாக ஆகுதல், பெருமான் தலையில் இருக்கிறது பிறை, பிறை முழுமையாக பிறகு நாம் அதை சாப்பிடலான்னு சொல்லி அந்த அரவானது பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த ஒரு அற்புதத்தை அரவம் பூண்டாடி வேடம் பயின்றாரும் கார்கொள் கொடிமுல்லை குருந்தம் ஏறி கருந்தேன் மொய்த்து ஆர்க்கும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே என்பதாக ஐந்தாவது பாடலில் வரையிலும் நாம் சிந்தித்தோம். ஆறாவது திருப்பாடல் பறையும் சிறுகுழலும் யாழும் பூதம் பயிற்றவே மறையும் பலவாடி மயானத்தூரையும் மைந்தனார் பிறையும் பெரும்புணல் சேர் சடையினாரும் பேடை வண்டு அறையும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகள். பெருமானுடைய நடனத்திற்கு இயற்கை என்கின்ற நிலையிலே இயற்கையினுடைய சப்தத்திற்கு தகுந்தவாறு திருநடனம் நிகழும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம செயற்கையாக நாம் நடனம் ஆடுகின்ற பொழுது செயற்கையான ஒளி எழுப்பித்தான் அந்த நடனம் ஏற்படும். ஆனா பெருமானுக்கு அப்படியா, ஆலங்காட்டியம் அடிகள் ஆடுகின்றார்னு சொன்னா இயற்கையிலேயே நடக்கின்ற நிலை. அந்த இயற்கையிலே நடக்கின்ற பொழுது பெருமானுக்கு உரிய இசைக்கருவிகளை இசைப்பவர்கள் யார், இந்த ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கெஸ்ட்ராவை இங்க சொல்றார். பெருமானுக்கு யார் யாரெல்லாம் பெருமானுக்கு அங்கே இருந்து பாடியும் இசைத்தும் நிற்கின்றார்கள். பறையும், பறை என்பது மிக முக்கியமான ஒரு இசைக்கருவி பெருமானுக்கு. திருநனி பள்ளியிலே ஞானசம்பந்த பெருமான் இந்த பறையை பற்றிய ஒரு குறிப்பு கொடுப்பார். முதல் முதலாக ஆணை என்பதாக வெளிப்படுத்திய திருப்பதிகம் திருநனி பள்ளி தேவாரம், மிக முக்கியமான திருப்பதிகம், ஆழமாக சிந்தித்து பொருள் காண வேண்டிய திருப்பதிகம். பதிகத்தினுடைய திருக்கடை காப்பிலே மிக அற்புதமாக எடுத்து வைப்பார். அப்படி பதிகத்தினுடைய திருக்கடை காப்பு, திருக்கடை காப்பிலே சொல்லுவார் இன் இசையோடு இடுபறை ஒன்ற என்பதாக பறையினுடைய குறிப்பு அங்கே கொடுப்பார். பறை என்று சொல்லக்கூடிய நாதம், நாதப்பறை அரைமின் என்பதாக மணிவாசக பெருமான் சொல்லுவார். பெருமானுக்கு உரிய வாத்தியங்களிலேயே மிக மிக முக்கியமான நுண்ணியமான ஒரு நுணுக்கமான பொருளுடைய ஒரு வாத்தியம் எது என்பதாக சொன்னால் பறை. ஆனா நாம பறை என்பதாக சொன்ன உடனேயே பறை வாத்தியம் நம்மளுடைய என்ன அங்க போகணும்னா என்னடா பறையை சொல்றாரு, பெருமானுக்கு எவ்வாறு அது பறையானது பொருந்தும், ரொம்ப முக்கியமான ஒரு சில இடங்கள் நாம் சிந்தித்து பொருள் காண வேண்டிய இடங்கள் உண்டு. பறை என்பதாக சொல்லுகின்ற போது நாதப்பறை என்கின்ற நிலையிலே பறை என்கின்ற ஒலியும் இசை என்கின்ற ஒலியும் இரண்டும் ஒன்றாக என்பதாக அங்கே ஒரு நுணுக்கத்தை சொல்லுவார். அங்கே சிந்திச்சோம். ஆணை நமது என்பதாக எடுத்துக் கொடுத்த பகுதியிலேயே வருகின்ற பொழுது இந்த திருக்கடை காப்பானது ஒன்று அத்தன் பியன்மேல் இருந்து பாடியது என்ற வரலாற்று குறிப்பினை சேக்கிழார் பெருமானுக்கு எடுத்துக் கொடுத்த ஒரு நிலையும் அப்பாவினுடைய தோளிலிருந்து இந்த பதிகத்தை பாடினேன் சொல்லுவார். அந்த ஒரு குறிப்பும் உண்டு. இன்னிசையோடு இடுபறை ஒன்ற. அப்ப பறை என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு நிலை. அது பறை என்று சொல்லக்கூடிய வாத்தியம் அந்த இடுகாட்டிலே மிக முக்கியமான ஒரு வாத்தியமாக அமைகின்றது. அப்படி பறையும் இன்னிசையும் ஒன்ற என்பதாக சொல்லுகின்ற பொழுது இசை என்கின்ற நிலையிலே கீழ்நிலையிலே இருந்தாலும் சரி அது மேல்நிலையிலே இருந்தாலும் சரி பெருமானுக்கு இது இரண்டும் ஒன்றுதான். பெருமானை பொறுத்தவரையிலும் இசை என்கின்ற நிலையிலே இரண்டும் ஒன்றாக போய் பெருமானை சேருகின்றது என்பதை இன்னிசையும் பறையும் ஒன்ற என்பதாக ரொம்ப அற்புதமாக அங்கே எடுத்து வைப்போம். அப்படி பறையும் சிறுகுழலும் யாழும் பூதம் பயிற்றவே. பெருமானுடைய அந்த பூதகணங்கள் அத்துணையும் அங்கே இசைக்கின்றது. மறையும் பலபாடி மயானத்து உரையும் மைந்தனர். எங்கே உறைவிடம் பெருமானுக்கு? மயானம். மயானத்து உரையும் மைந்தனர் பிறையும் பெருங்குணல் சேர் சடையினாரும் பேடை வண்டு அறையும் பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே. பேடை வண்டுங்கிறது பெண் வண்டு. அப்படி ஆணும் பெண்ணுமாக நிற்கின்ற நிலையை முந்தைய திருப்பாடல்களையும் சொல்லுவார். பெண்ணோடு ஆணும் இரண்டும் இணைந்து இணைந்து காணுகின்ற நிலை, சிவமும் சக்தியுமாக நிற்கின்ற நிலை. ஏழாவது திருப்பாடலிலே சொல்லுகின்ற குறிப்பு நுணங்கு மறைபாடி ஆடி வேடம் பயின்றாரும் இணங்கு மலைமகளோடு இரு கூறு ஒன்றாய் இசைந்தார். அம்மாவோட ரெண்டு கூறாக இருந்தாலும் அது ஒன்றாகிய நிலை. அப்படி இரு கூறும் ஒன்றாக இசைந்தாரும் என்ன சொல்றார்? நுணங்கு மறைபாடி ஆடினர். இந்த நுணங்கு மறை என்பதாக சொன்னால் மறை என்பது வெளியில சத்தமாகவும் சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயும் மௌனமாகவும் இருக்க முடியாது. மறை என்பதை ஒலிக்கின்ற அந்த ஒரு குறிப்பு என்ன என்பதாக சொன்னால் நாவியல் மருங்கில் நவிலப்பாடி. திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் பெருமான் கொடுப்பார் எப்படி மறையினை பாட வேண்டும், மறையினை எப்படி ஒலிக்க வேண்டும், ஒளி எவ்வாறு செல்ல வேண்டும். நாவியல் மருங்கில் நவிலப்பாடி. அப்படி நுட்பமான ஒரு நிலையை உடையது மறை. நுட்பம் என்கின்ற நிலையிலே அதை தூளமாக கொண்டு வந்தது தமிழ் மறை. நுட்பம் என்கின்ற நிலையிலே தான் அது இருக்கும், மறை பொருளாகத்தான் இருக்கும், மறைச்சித்தான் இருக்கும், இருள் நிலையில தான் இருக்கும், வெளியில தெரியாது. அப்படி வெளியில தெரியாத ஒன்றை தூளமாக கொண்டு வந்து தூளமாக நுட்பமாக இருப்பதை தூளமாக கொடுப்பது. நுட்பமாக இருக்கின்ற நிலைக்கு இரவு என்று பெயர். அந்த இரவு நிலையிலே இரவும் பகல் என்கின்ற நிலையிலே ரொம்ப அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் இதை எடுத்தாழ்வார். அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா ரெண்டும் தெரிஞ்சவர் அவர். ரெண்டும் தெரிந்த நிலையுடையவர் இரண்டையும் எவ்வாறு ஒருத்தர் இரண்டையும் பொருத்தி பார்த்து அதனுடைய நிலையை உயர்த்தி காட்டுகின்ற முழு திறமும் படைத்தவர் நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன். நான்மறை கற்றவன் வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஞானசம்பந்த பெருமானே நீங்க எப்படி இது மாதிரி சொல்றீங்கன்னு சொன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், என் பதியத்தை படிக்கலையான்னு. நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் நான்மறை கற்றவன். ஏன் அங்க சொல்றாரு நான்மறை கற்றவன்? நான்கு மறைகளையும் கற்றவர் என்கின்ற நிலையிலே ஞானசம்பந்தருக்கு தான் அந்த ஒரு ரைட்ஸ் இருந்தது. ஞானசம்பந்த பெருமான் சொன்ன அத்துணையும் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கினை பதிவு செய்து விட்டுக் கொள்ள வேண்டிய வாக்கு, சும்மா சொல்லல அவர். அப்படி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது மறை என்பது அது இரவு என்கின்ற பண்பினை உடையது. திருமூலரும் ரொம்ப எடுத்தாழ்வர். திருமூலரிடத்திலேயும் இதை பார்க்கலாம். அது ரொம்ப தனி சப்ஜெக்ட். இரவு என்கின்ற நிலை, மறை என்கின்ற நிலை, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் என்கின்ற நிலை தூளமாக வெளிப்படுத்திய நிலை. அது ரொம்ப அற்புதமாக இங்கே நுணங்கு மறைபாடி ஆடி வேடம் பயின்றாரும். வேடம் பயிலுதல்ங்கிறது பெருமானுக்கு என்ன வேடம்? எல்லா வேடமும் பெருமான் எடுத்துட்டாரு, அவரு எடுக்காத வேடமே கிடையாது. மணிவாசக பெருமான் சொல்லுவார் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு. கணக்கில்லாத திருக்கோலத்தை உடையவர் யாருன்னு கேட்டா பெருமான் ஒருவர் தான். கணக்கில்லா திருக்கோலம் கொள்ளக்கூடியவர், வேடத்தை கொள்ளக்கூடியவர். எந்த வேடம் எது ஆன்மாவிற்கு உரியதாக இருக்குமோ அந்த வேடத்துல போறது, எதற்கு அந்த ஆன்மா பக்குவப்பட்டு இருக்கிறதோ அந்த வேடத்திலே செல்லுகின்ற ஒரு அற்புதத்தை உடைய ஒரே பரம்பொருள் சிவம் மட்டும்தான். வேடம் பயின்றாரும் இணங்கு மலை மகளோடு இருகூடு ஒன்றாய் இசைந்தாரும் வணங்கும் சிறு தொண்டர் வைகள் ஏத்தும் வாழ்த்தும் கேட்டு அணங்கும் பழையனூர் ஆலங்காட்டிய மடிகள். ரொம்ப அற்புதமா சொல்றார், வணங்கும் சிறு தொண்டர், வணங்கும் சிறு தொண்டர் என்பதாகிய நிலையிலே அந்த ஆலங்காட்டிலே வந்து தொண்டர்கள் எல்லாம் வணங்குகின்ற நிலை எப்படின்னா, எல்லோரும் தொண்டர் என்கின்ற நிலையிலே தன்னை தன்னுடைய அந்த நிலையினை குறுக்கி கொண்டு பெருமானுடைய திருவடியிலே சிறியவராக இருந்து வழிபடுகின்ற நிலை. காபாலி வேடம் போட்டுட்டு ஒருவர் சிறு தொண்டர், காபாலி வேடம் போட்டுட்டு ஒருவர் சிறு தொண்டரை ஆட்கொள்வதற்காக அப்படி போட்டு வருகின்ற பொழுது ரொம்ப அற்புதமா சேர்க்கிறார் பெருமான். உணர்ந்து உணர்ந்து ஒரு சொன்ன ஒரு செய்தி, அவரை வீட்டுல தேடிட்டு போயிருப்பார், வீட்டுல இருக்க மாட்டார், ஆகவே நான் வெளியில இருக்கிறேன் அந்த மரத்தடியில வர சொல்லுவார். வந்து அவரு சிவனடியார் வந்துட்டாரு உணவுக்காக பெருமான் வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு அடியாரோடு உணவு அருந்த வேண்டுமேனு தேடிட்டு தானே வந்தாரு. இப்ப இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் போன உடனேயே அங்க பெருமான் இவர்கிட்ட கேக்குறாராம், கேட்கின்ற அந்த சொல் பாருங்க. சிறு தொண்டர் வந்து நிக்கிறார், இவரு கேக்குறாரு காபாலியார், நீரோ சிறிய பெரிய சிறு தொண்டர், இவர் சிறு தொண்டர், அவர்கிட்ட இவர் கேக்குறாராம், நீரோ பெரிய சிறு தொண்டர். அப்ப இவர் கேக்குறாராம், பெரிய சிறு தொண்டர்னு சொன்னா சிறு தொண்டர் தானே, அதுல ஒரு அடைமொழி போட்டாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னா. செயலிலே பெரிய செயல், செயற்கரிய செயலை செய்த நிலையிலே நிற்பவர் சிறு தொண்டர், அதனால அங்க அவருக்கு பெரியர்னு பெயர் போட்டார். செயற்கரிய செய்வார் பெரியர், ஆனால் தொண்டர்களுக்கு முன்னாடி குறுகி 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 சின்னதா போயிடுவாராம், அதனால அவர் சிறு தொண்டர். அப்படி இந்த ஆலங்காட்டிலே இருக்கக்கூடிய அடியார்களுடைய அந்த சிறப்பு, ஒரு அடியார் இன்னொரு அடியாரை வணங்கும் நிலை, அப்படி வணங்குகின்ற பொழுது குறுகி 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 வணங்குகின்ற அந்த நிலையிலே அங்கே சிறு தொண்டர் என்கின்ற ஒரு சொல்லை போட்டு பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளை வணங்குகின்ற நிலையிலே அடியாருக்கு அடியார் வணங்குகின்ற அந்த திறத்தையும் அங்கே ஞானசம்பந்த பெருமான் காட்டி செல்லுகின்ற நிலை. வணங்கும் சிறு தொண்டர் வைகள் ஏத்தும் வாழ்த்தும் கேட்டு அணங்கும் பழையனூர் ஆலங்காட்டி எம் அடிகள், ஏழாவது திருப்பாடல். எட்டாவது திருப்பாடலிலே கனையும் பரிசிலையும் எரியும் கூடி கவர்ந்து உண்ண இணையில் எயில் மூன்றும் எரித்திட்டார் எம் இறைவனார், பிணையும் சிறுமரியும் கலையும் எல்லாம் கங்குள் சேர்ந்து அணையும் பழையனூர் ஆலங்காட்டி எம் அடிகள் என்று முப்புறம் இருத்த செய்தியை எட்டாவது திருப்பாடலிலேயும், ஒன்பதாவது திருப்பாடலிலே கவிழ மலை தரள கடகையால் எடுத்தோன் தோல், அந்த கடகக்கை அந்த கையில வீர கடகம் அணிந்திருப்பான அந்த ராவணன், அந்த கையில தூக்குனாரா கைலை மலையை, கவிழ மலை தரள கடக கையால் எடுத்தோன் தோல் பவழ நுனை விரலார் பைய ஊன்றி பறிந்தார், ஊன்றுகின்ற பொழுது பைய ஊன்றினார், ஜாஸ்தி ஒன்னும் வழிபடாம அளவிற்கு அவனுக்கு எத்தனை வழி கொடுத்தா தாங்குவானோ அந்த அளவிற்கு பையவே செல்க பாண்டியருக்கு ஆகவே பைய ஊன்றினார், பைய ஊன்றி பறிந்தார், பறிந்தார்னா அருள் செய்தார். அப்ப பைய ஊன்றியது அறக்கருணை என்கின்ற நிலையிலே இங்கே குறிப்பிடுகின்ற நிலை. தவிழும் கொடிமுல்லை புறவம் சேர நரவம் பூத்தவிழும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே என்ற ஒன்பதாவது திருப்பாடலும், பத்தாவது திருப்பாடலிலே பகலும் இரவும் சேர் பண்பினாரும் நன்பு ஓராது இகலும் இருவர்க்கு எரியாய் தோன்றி நிமிர்ந்தார். பிரம்மாவும் திருமாலும் எப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் எப்படி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைனா, இவன் பகல்னா அவன் இரவு, இவன் இரவுனா அவன் பகலாம், ரெண்டும் ஒன்னா எங்கேயாவது சேருப்பான். இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பெருமான் கிட்ட போறது, பெருமானிடத்திலே பகை என்று சொல்லக்கூடிய பகை இகல் என்ற இகல் என்ற நிலையை விட்டு கடந்த நிலைதான். இவரலும் இகலும் இன்றி யாவர்க்குமோர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். ரொம்ப அற்புதமா கந்தபுராணத்துல கச்சியப்பர் பதிவு செய்யற, அப்படி இகல் என்கின்ற நிலையில இருவரும் பகைச்சாங்களா, இருவரும் பகை என்ற நிலையில இருந்ததுனாலதான் பெருமான அங்க பார்க்க முடியல, ரெண்டு பேரும் கைகோத்துட்டு போயிருந்தான்னு சொன்னா பெருமான நிச்சயமா அங்க காட்சி கொடுத்திருப்பாரு. நண்பு என்கின்ற நிலையிலே இருவரும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நண்பு பாராட்டாமல் அவர்கள் பகை என்கின்ற நிலையிலே இரவும் பகலுமாக இருந்த காரணத்தினாலே பெருமான அங்கே எரியாக தோன்றினார். புகழும் வழிபாடு வல்லார்க்கு என்றும் தீய போய் அகலும், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சொல். ஞானசம்பந்தர் பதிகத்தை பாடுகின்ற பொழுது நம்மையே அறியாமல் எத்தனை எத்தனையோ வகையான வினைகள் பொடிந்து பொடிந்து சாம்பல் ஆயிட்டு இருக்கு பின்னாடி. நீங்க பாத்தீங்கன்னா சினிமால காமிச்சிட்டு இருப்போம், இந்த பக்கம் ஹீரோ வந்துகிட்டே இருப்பாரு, அந்த பக்கம் பின்னாடி ஒரு எல்லாம் வெடிச்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. இப்படி சொன்னாதான் ஒரு அளவுக்கு அப்படி போய் மனசுல பதியும். திரியான சம்பந்தரை ஹீரோவா வச்சுக்க, திருஞான சம்பந்த பெருமான் ஏன்னு சொன்னா, எப்படியாவது திருஞான சம்பந்தரை நினைக்கின்ற பொழுது இந்த வினை பொடியாகின்றதை நம்ம மறந்துடுறோம். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்கள் எத்தனை எத்தனை எத்தனையோ வினைகளை அழிக்க வல்லது, அதை பொடியாக்க வல்லது. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் இப்போ போகிற போக்கிலே இந்த பதிகத்திலே ஒரு சொல்லை பதிவு செய்கின்றார், தீய போய் அகலும் என்பதாக சொல்லிட்டா போதும். திருஞான சம்பந்தரை உள்ளம் உவந்து, திருஞான சம்பந்தர் திருவடியை உவந்து நாம் இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது தீயது போயிடுச்சு. ஆனா தீயது போயிடுச்சுன்னு சொல்ற பொழுது ஒருத்தர் கேட்கலாம், அடுத்த நாள் ஒரு தீயதே வந்துருச்சுன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் டே வந்துருச்சுன்னா அடுத்த வாரம் நான் வகுப்புக்கு வரும்போது நீங்க ஒரு க்வெஸ்சனோட வருவீங்க, சும்மா உட்காந்துட்டா எல்லாம் பேசிட்டு போயிடலாமா? அப்படி திருஞான சம்பந்தர் அப்படியே எடுத்துக்க முடியும்? திருஞான சம்பந்தரை தொடுறதுக்கு நெருப்பு மாதிரி. திருஞான சம்பந்தர் பதிகம் என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்தருடைய பதிகம் இப்படிப்பட்ட பதிகம், அந்த பதிகத்திற்கு உண்மையான அந்த பதிகத்திற்கு வலிமை உண்டு என்பதாக உணர்ந்து உணர்ந்து அந்த பதிகத்தை நாம பாடணும். உண்மையாக அந்த நம்பிக்கை அந்த நிச்சயமாக இருக்கின்ற பொழுது தீய போய் அகலும், நிச்சயமாக அகன்றது. அடுத்த நாளே இல்ல, அதுக்கு அடுத்த நாள்ல தீயவை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன சார், நம்ம தான் ஆலங்காட்டு பதிகத்தை முழுமையாக படிச்சோமே, எப்படி இந்த தீமை வந்தது? தீய போய் அகன்றதுன்னு சொல்லுகின்ற பொழுது தீமை எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சிந்தனை கேட்கலாம் இல்லையா? கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்ப தீய போய் அகலும் என்பதாக சொல்லுகின்ற நிலை எப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணு நம்ம நுணுக்கமாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வினை என்கின்ற வகையிலே வினை கணக்கு எப்படி வருதுன்னு கேட்டா, நாம் இன்று செய்கின்ற வினைக்கு இன்று அனுபவங்கிறது நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு செய்கின்ற வினைக்கும் இன்றே நமக்கு பலன் வருகின்றது என்பதாக சொன்னால் அது இல்லை. இன்னைக்கு செய்கிற இன்றைக்கு செய்கின்ற வினை என்றைக்கோ வரப்போகின்ற அந்த பலனை இன்னைக்கு செய்யறது தரப்போகுது. வினை கணக்கு அப்படிதான். அப்ப இப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்க வினை கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் எத்தனையோ பின்னாடி என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரி எல்லாம் நம்ம ஒன்னு ஒன்னா அனுபவித்துக் கொண்டு வருகின்ற பொழுது நன்மையும் தீமையும் வந்துகிட்டு இருக்கு. தீய போய் அகலும்னு சொல்லுகின்ற பொழுது உனக்கு பின்னாடி வரப்போகின்ற எத்தனையோ வகையான அந்த வினை கணக்குகள் எல்லாம் இருக்கு, அது அழிஞ்சுகிட்டு இருக்கே தவிர இப்ப நீ எடுத்துட்டு வந்தது பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய நிலை, இப்ப இருக்கிற என்ட்ரி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துகிட்டு தான் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஜாஸ்தி இருக்கு. புரிஞ்சுதா? இதுக்கு பின்னாடி நீங்க எத்தனையோ வினைகள் இருக்கின்ற காரணத்தினால அந்த வினைகள் பின்னாடி இருக்கக்கூடிய வினைகள் அழிஞ்சிருக்கே தவிர இப்பொழுது இங்கு எடுத்து வந்த வினைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், கரண்ட் பேலன்ஸ்ல அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆக தீய போய் அகலும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சஞ்சீதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. குரு என்பவர் சஞ்சீதத்தை தான் நீக்குவார். குரு என்கின்ற நிலையிலே குருவாக வருகின்ற பொழுது எது நீங்கும் சொன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, குருவினுடைய முக்கியத்துவம் என்ன, பெருமானுடைய முக்கியத்துவம் குருவாக வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டா, அவர் சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய அத்துணை வினைகளையும் நீக்கவல்ல ஒரு நிலை உண்டு. பிராரப்தம் என்பதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும். நோ அதர் கோ. மூன்றாவது, ஆகாமியம் என்பது யார் ரெஸ்பான்சிபிலிட்டினா, நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெருமானுடைய கடமை என்னன்னா சஞ்சீதத்தை நீக்கிடுவார். இருக்கிற அத்தனையும் பின்னாடி இருக்க வரப்போகின்ற அத்தனையும் சஞ்சீதங்கள் எல்லாம் நீங்கிடும். பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ஆகாமியம் வராம இருக்கணும்னு சொன்னா யாரு கையில இருக்கு? திருப்பி நீ கொண்டு வந்து சஞ்சீதத்துல போட்டுக்கிட்டு பண்ணேன்னா அது உன் கையில இருக்கு. அப்ப பெருமானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஆன்மாவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பதியினுடைய நிலை என்ன, பசுவினுடைய நிலை என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய சைவ சித்தாந்தத்தில். அப்படி தீய போய் அகலும் என்பதாக சொல்லுகின்ற போது என்ன, ஒரு இன்னொரு 2000 கோடியா பிறப்பு எடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்க, எனக்கு 2000 கோடி பிறப்பு எடுக்க வேண்டிய எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். கணக்கு எப்படி போகுதுன்னு கேட்டா, எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அப்ப இத்தனை கோடி பிறப்புகள் என்பதாக சொல்றதுல ஏதோ ஒரு 50,000 60,000 பிறப்பு அப்படி நீங்கிரு. அப்படி ஒவ்வொரு தடவையும் திருஞான சம்பந்தரை படிக்கின்ற பொழுது இத்தனை இத்தனை பிறப்புகள் தீய போய் அகலும் என்பதாகிய நிலையில ஒரேடியா 2000 கோடி பிறப்பையும் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, தாங்காது. அத்தனையும் ஒரேடியா நீங்கிருச்சுன்னு சொன்னா நாமே ஒத்துக்க மாட்டோம். நம்ம விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா கடவுள் பெருமான் வந்து நின்றாலும் நாம் ஒற்றுக்கொள்ளாத அளவிற்கு இந்த ஆன்மா பக்குவப்பட்டிருக்காரு. அதனாலதான் உடனேயும் நீக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குகின்ற அந்த நிலை. அதற்கு தீய போய் அகலும் என்பதிலே ஞானசம்பந்த பெருமான் குருமொழியாக இதை கொள்ள வேண்டும். குருமொழியாக இருந்து வினை நீக்கத்தை செய்கின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். பகலும் இரவும் சேர் பண்பினாரும் நன்பு ஓராது இகலும் இருவர்க்கு. இகழ்தல் பகைத்தல் நன்பு ஓறுதல் என்பதாக சொன்னால் நட்பு என்கின்ற நிலையிலே அன்பு உடைய நட்பிற்கு நன்பு. நன்பு ஓராது இகலும் இருவர்க்கும் எரியாய் தோன்றி நிமிர்ந்தாரும் புகழும் வழிபாடு வல்லார்க்கு என்றும் தீயபோய் அகலும் பழையனூர் ஆலங்காட்டிய மடிகள். போழம் பல பேசி போது சாற்றி திரிவாரும். யாரு சமணர்களுக்கு என்ன வேலைன்னா பொழுது போக்குறது. பொழுது போக்குறது தான் அவனுடைய வேலை. என்ன பொழுது போக்குவானா? போழம் பல பேசி பொழுது போக்குவானா. அப்படியே பொழுது எப்படி போகுதுன்னா அவனுக்கு மாறுபட்ட சொல்லை சொல்லி பொழுது போக்குறது. உண்டுங்கிறது அதையே இல்லைங்கிறது, உண்டு இல்லை உண்டு இல்லை உண்டு இல்லைன்னு மாறுபட்ட சொல்லை சொல்லி போது சாற்றி காலம் உண்டாகவே காதல் செய்து நான் மணிவாசக பெருமான். இவன் காலத்தை போக்குகின்ற நிலையிலே போறவன் சமணர்கள். ஆக காலம் என்கின்ற நிலையிலே அதை போக்கிக் கொண்டும் வேழம் வருமளவும் வெயிலே துற்றி திரிவார். வேழம் என்று சொல்லக்கூடியது ஒரு நோய், அது வெயில்ல போனா வருகின்ற நோய் என்பதாக குறிப்பிடுகின்றார். கேழல் வினை போக கேட்பிப்பாரும் யாரு பெருமான். கேழல் வினை போக கேள் அல் ஒப்புமை இல்லாத அளவிற்கு நமக்கு வினைகளை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் கேட்டிலோ. கேள் இல் என்பதாக சொல்லுகின்ற போது ஒப்புமை கேள் கேள் கிளறும் பாதியன். அப்படி கேள் என்பதாக சொல்லுவது ஒப்புமை இல்லாத அளவிற்கு இவ்வளவு சார் இவ்வளவு நம்ம கிட்ட வினை இருக்கு, இந்த வினையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும்னு சொல்லி எதையாவது ஒன்று ஒப்புமை சொல்லாமன்னா அந்த அளவுக்கு ஒப்புமையே இல்லாத அளவுக்கு இன்ஃபினிட்டின்ற அளவுக்கு உன்னுடைய வினை கிடக்குது. அந்த வினையை நீக்க வல்லவர் யாருன்னு சொன்னா நீ திருஆலங்காட்டிற்கு வந்து அங்கே வழிபடுகின்ற சிறுத்தொண்டர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வைகள் ஏத்துகின்ற நிலையிலே அவர்களோடு சேர்ந்து நீ வழிபாடு செய்தாயானால் தீய போய் அகலும் உன்னுடைய பகை நீங்கும். இகல் என்கின்ற நிலையிலே அவர்கள் நண்பு என்கின்ற நிலையிலே இருவருக்கு காணாத பெருமான் ஆலங்காட்டிலே வந்து நீ கண்டால் வழிபாடு செய்யலாம், உன்னுடைய வினை போகும் என்கின்ற அற்புதமான அந்த கருத்தை இணைத்து ஞானசம்பந்த பெருமான் 11வது திருப்பாடலிலே ஆழ்வார் பழையனூர் ஆலங்காட்டியம் பெருமான் என்பதாக சொல்லி ஆழ்வார் என்பதாக சொன்னால் ஆளுமை உடையவர் யாரோ அவர் ஆழ்வார். 12வது திருப்பாடலிலே தன்னுடைய திருக்கடை காப்பினை பதிவு செய்கின்ற நிலை சாந்தம் கமல் மருகிர் சண்பை ஞான சம்பந்தன் ஆந்தன் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவைவல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வாரேன். சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வாரே. அப்படி பெருமானுடைய அந்த நாமத்தை பயின்று பெருமானுடைய அந்த வைகள் ஏத்தி சிறுத்தொண்டர்களோடு இருந்து வழிபாடு செய்கின்ற அந்த நிலை சாந்தம் கமல் மருகீர் சண்பை ஞான சம்பந்தன் வேந்தன் அருளாலே. வேந்தன் என்ற நிலை, வேந்தன் என்கின்ற நிலையானது நம்முடைய வேகத்தை யார் கெடுக்கின்றாரோ அவருக்கு வேந்தன். வேகத்தை கெடுப்பவர் வேந்தன், கரெக்டா இல்லையா? நமக்கு எல்லாத்திலயுமே வேகம் உண்டு. எதை எடுத்துக்கொண்டாலும் எதையுமே சீக்கிரமா கிடைச்சிடணும் சொல்லிட்டு நம்முடைய ஆன்மாவினுடைய இயல்புங்க அது. ஆன்மாவுடைய இயல்பு என்ன என்பதாக சொன்னால் எது கிடைத்தாலும் அதை விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சீக்கிரமா கிடைச்சிடணும், ஷார்ட்கட் மெத்தடு பார்க்கும் எப்பவுமே அதுதான். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன். ரொம்ப அற்புதமாக மணிவாசக பெருமான் அவருக்கு சொல்ல அவரு நமக்கு சொல்றார் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. மணிவாசக பெருமான்கா விக்கல் வந்திருக்கோம். மணிவாசக பெருமான் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்து இந்த ஆன்மாக்கள் கிடைத்தேறுகின்ற பொழுது இதற்கு ஒன்னு ஒன்னா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுப்பது எவ்வாறு? இப்படி சொல்லி சொல்லித்தான் அதற்கு உணர்த்த வேண்டும். உடனே மணிவாசக பெருமான் மேல ஏத்திட்டு மணிவாசக பெருமானுக்கு விக்கல் வந்தது, மணிவாசக பெருமான் இப்படி ஆயிட்டாரு, அவருக்கே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லிட்டு இருந்தா மணிவாசக பெருமானுடைய அந்த அனுபவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக இந்த ஆன்மாவினுடைய இயல்பு பார்ப்பி ஆன்மாவினுடைய இயல்பு விரைவது, ஆன்மாவினுடைய இயல்பு விரைவது குற்றம் என்பதாக சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த விரைவது குற்றம் என்பதை திருவாசகம் முழுவதும் காட்டுவார். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமாக இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆமாறும் திருவடிக்கே அகம் குழையேன் இல்லையா, ஆமாறும் திருவடிக்கே அகம் குழையேன். யாருக்கு தெரியும் பாட்டு? ஐயாவுக்கு தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், வேற யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? எங்க வருதுன்னா சொல்லுங்க பாக்கலாம், யாரு எடுத்து தராங்களோ பரிசு, வேண்டும் பரிசு ஒன்று இங்கு உண்டு எண்ணில். திருவாசகம், திருச்சதகம், பாடல் எத்தனாவது? 14வது பாடல். 14வது பாடல். திருவாசகத்தை உணர்ந்த நிலைங்க, சாதாரணமான குறிப்பு இல்லது. மணிவாசக பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த குறிப்பு, அதை முதல்லயே சிவபுராணத்திலேயே தொடங்கும் பொழுதே சொல்லிடுவார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்புறம் என்ன சொல்றேன், கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இந்த வேகம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த வேகம் என்பதுதான் நம்ம திருப்பி பழையபடிக்கு கொண்டு போயிடும். வேகம் என்கின்ற நிலை, வேகம் என்பது சாமாரே விரைகின்றேன். இந்த மாயை உலகமாக இருக்கக்கூடிய இந்த மாயை உலகம் கொஞ்சம் நம்மை திருத்தி மேல கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஆணவம் என்ன பண்ணும் கேட்டா கொஞ்சம் மேல இருப்போம், சரசர சர 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 சரன் கீழே இழுத்து கொண்டு வருகின்ற வேகம் படைத்தது ஆணவம். ஆணவத்தை நீங்க சாதாரணமா எண்ணிடக்கூடாது. ஆணவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஆணவத்தினுடைய ஒரு குறிப்பு, ஆணவம் சாதாரணமா இருக்கும்போது மறைச்சுக்கிட்டே இருந்தா ஓகேப்பா, எனக்கு திரு பெருமான நீ மறைச்சுக்கிட்டு இருக்கிற ஓகே, அந்த அளவுல ஆணவம் நின்றுடுச்சுன்னா பரவாயில்ல. ஆனா ஆணவம் என்ன பண்ணும், வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கிறவரை கீழே விரைந்து இழுத்து போய் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பிலே சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமான ஒன்று ஆணவம். எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவு மேல்நிலையில இருந்தாலும் விரைவாக கீழே இழுத்துட்டு வந்துடும். அதனாலதான் சாமாரே விரைகின்றேன்,
சதுராலே சார்வான்.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, அப்படி வேகத்தை பெருமான்ட்ட அதைதான் முன்னாடி வச்சிடுறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்கின்ற நிலையிலே பெருமானே என்னுடைய வேகத்தை எங்க என்ன எப்படி கொடுக்கணும்னு பெருமானுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்படி இருக்கின்ற பொழுது நான் வேக வேகமா போய் என்னத்தை கேட்டாலும் வந்துட போறது இல்ல. சட்டியில எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அகப்பையில வரப்போகுது. என்னுடைய வினை கணக்கு என்னவோ, என்னுடைய வினைக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் நமக்கு வந்து சேரும். ஆக பெருமானே வேகம் என்கின்ற நிலையிலே அந்த வேகத்தை தவிர்ப்பது என்பது பிறப்பு இறப்புகளிலே மீண்டும் கொண்டு போய் சேர்த்து விடாதே. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும், அங்கேயே சொல்ல மிக பெரிதும் விரைகின்றேன். அப்ப நமக்கு என்ன குறைக்கணும், வேகத்தை குறைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வண்டி என்னுடைய வேகமா இருந்தாலும் சரி, எதோட வேகமா இருந்தாலும் சரி, இன்னொரு வேகம் என்பதற்கு இன்னொரு இடம் பொறுமை என்பதாக சொல்லுகின்ற ஒரு குறிப்பும் உண்டு. நம்முடைய கோபம் என்கின்ற நிலையிலே வாரியார் சுவாமி சொல்வார், கோபம் என்பது ரொம்ப, அந்த கோபம் என்பது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தவம் இருந்தாலும் சரி, காமத்தை அடக்கி எத்தனையோ முனிவர்கள் மேல வந்திருக்கிறாங்க. எத்தனையோ முனிவர்கள், பெரிய தவ முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காமத்தை அடக்கி இருப்பாங்க. ஆனா கோபம்னு வந்துருச்சுன்னா டப்புன்னு சாபம் கொடுத்துரும். கோபத்தை வெல்லுதல் என்பது மிக, ஆக கோபம் என்பது உடலை, உடலுக்கு உரிய நிலையிலே நம்ம கோபம் என்பதை தடுக்கணும். உடலுக்கு உறுதி, உயிருக்கு உறுதி, ரெண்டுத்திலேயும் விரைவு இருக்கக்கூடாது என்பதை மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக விளக்கி காட்டும். அப்படி வேந்தன் என்ற சொல்லை நாம் இதோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது, வேந்தன் அருளாலே எங்க இந்த 12 சீர்காழிக்குரிய பெயரிலே எந்த பெயரோடு இந்த பதியத்திலே இணைத்துக் கொள்ளுகின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு ஒவ்வொரு பதியத்திலேயே நாம் அதை சிந்திக்க வேண்டிய ஒன்று. 12 திருப்பெயர்கள் கொண்ட சீர்காழியிலே இங்கே அவர் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற ஊர், இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த பெயர் சண்பை. அப்ப சண்பை ஞான சம்பந்த தசமுகன் எரிதர ஊன்றிய ரொம்ப அற்புதமாக ஏகபாத திருப்பதியத்தினுடைய குறிப்பு சொல்லுவார். அப்ப சண்பை என்று சொல்லக்கூடிய சண்பையிலே அவர் தெரிவிக்க வருகின்ற ஒரு சிறு கருத்து என்ன என்பதாக சொன்னால், சண்பை என்பது துர்வாசக முனிவர் என்று சொல்லக்கூடியவர், துர்வாசக முனிவர் சண்பை என்பது ஒரு புல், அந்த புல் காட்டினை உருவாக்கினார். எதுக்கு அப்படின்னா, நந்தகோபன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய குலத்தையே அழிப்பதற்கு அந்த புல் காடானது தோன்றி அவர்களை அழிச்சது. துர்வாசகர் பார்த்தார், ஒரு குலத்தையே அழிப்பதற்கு புல்காடுக்கு நம்ம காரணமா இருந்துட்டோமே, நமக்கு பழி வந்து சேர்ந்திருக்கும், பறையும் பழி பாவம் என்கின்ற நிலையிலே பெருமானுடைய திருவடியில வணங்கி அதை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து துர்வாசக முனிவர் அங்கே சீர்காழியிலே வந்து தவம் செய்த காரணத்தினாலே சண்பை என்பது அந்த ஊருக்கு அது காரண பெயர். ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் துர்வாசக முனிவரை பற்றியோ நந்தகோபனை பற்றியோ தேவாரத்திலே எந்த குறிப்பும் இல்லை இல்லையா? துர்வாசக முனிவர் சாபம் கொடுத்ததோ நந்தகோபனுடைய குலம் அழிச்சதை பத்தி எங்கேயாவது இருக்குங்களா? எதனால அப்படிங்கறது இருக்கு. அப்படி அந்த சண்பை என்பதற்கு அந்த ஒரு புல், அந்த ஒரு புல்லானது குலத்தையே அழித்தது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புல்லானது பார்ப்பதற்கு எளிமையா இருக்கு. நீங்க புல்லை பார்த்தா என்னையா புல்லு தடிக்க இருந்தான்னு சொல்லி, இப்ப புல்லுங்கிறது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கு. ஆனா அந்த புல்லானது ஒரு குலத்தையே வல்லமைப்படுது. அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார்னா, சண்பை என்பது அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பார்ப்பதற்கு எளிமையா இருப்பாங்க. பார்ப்பதற்கு இவர் என்னப்பா அடியார் இப்ப எளிமையா இருக்கிறார், இவர்களால என்ன பண்ண முடியும்? ஆனால் ஆற்றல் என்பதாக வந்து விட்டால், அடியார்களுடைய ஆற்றலுக்கு விஞ்சிய ஆற்றல் இல்லை. திருக்கூட்ட சிறப்பு உண்டு இல்லையா, என்ன சொல்றாரு, ஆரம் கண்டிகை பாடுங்க.
வீரம் என்ன விளம்பும் தகையதோ,
ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான், எளிமைதான். ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய வீரம் என்னால சொல்ல முடியுமா, என்னால எழுதி சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார்னார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஐம்புலனில் மிக்கீர், உம்முடைய வீரத்தை புகழ்கின்றேன்னு பெருமானே சர்டிஃபை பண்றார் திருநீலகண்டருக்கு. அப்படி அவர்களுடைய வீரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஈர அன்பினர் புல்லு மாறுதான். ஆனா பார்த்தால் அந்த வீரம் என்பது விளம்பும் தகையதோ? இதை எடுத்து சொல்லுவதுதான் சண்பை. சண்பைக்கு இரண்டு பதியங்கள், சண்பை இரண்டு பதியங்கள் ரொம்ப அற்புதமான பதியங்கள். அந்த பதிகத்தினுடைய சாரமாக விளங்குவது ஒரு பதிகம். அதிலே சந்தி அமர் சமாதி செய்யும் சண்பை அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்கின்ற ஒரு இடம். சந்தி அமர் சமாதி செய்யும் சண்பை அப்படின்னு குறிப்பு கொடுப்பார். அப்படி அது என்ன அப்படிங்கறத நம்ம விளக்கமா இன்னொரு இடத்துல பார்ப்போம். அப்படி சண்பை என்கின்ற அந்த பெயரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் சிறு தொண்டர் என்கின்ற நிலையிலே தொண்டர்களோடு வைகள் ஏத்தி வழிபாடு செய்கின்ற அந்த ஊரிலே சென்று வழிபாடு செய்து ஆலங்காட்டு பெருமானுடைய திருநடனத்தை தரிசனம் செய்து தீயவையெல்லாம் போய் அகலி நம்முடைய வினையானது நீங்கி பெருமானுடைய திருவடியிலே நாம் வேகத்தை குறைத்து பெருமானுடைய திருவடியிலே சென்று சேர்க்கும் திருப்பதிகம் ஆலங்காட்டு திருப்பதிகம் என்ற ஒரு பொது வகையான நிலையிலே ஆலங்காட்டு திருப்பதிகத்தை துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் என்கின்ற முத்தாய்ப்பான திருப்பாடலோடு ஞானசம்பந்த பெருமான் இந்த திருப்பதிகத்தை அருள் செய்தார் என்கின்ற நிலையிலே இந்த திருப்பதிகத்தை ஒருவாறு சிந்தித்ததோடு வைத்துக் கொண்டு அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பதிகம் இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம். நம்ம இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் ஒன்று இருக்கு, அப்புறம் திருமார்பேரு, மார்பேரு ரெண்டு பதிகங்கள், அப்புறம் திரு ஊரல் தக்கோலம், இப்படி நான்கு பதியங்கள் திரு ஆலங்காட்டிற்கு முன்னதாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஓரளவிற்கு நாம் அடுத்த வாரம் மீதி இருக்கக்கூடிய பதியங்கள் எவ்வளவு முடியுமோ அல்லது எவ்வளவு நம்மளால பார்க்க முடியுதோ பார்க்கலாம். இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் மிக முக்கியமான திருப்பதிகம். சைவத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் கொடுத்த கொடை. ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதியங்கள் என்று சொல்லுகின்ற நிலையிலே எத்தனை எத்தனையோ கருத்துக்களை ஞானசம்பந்த பெருமான் இந்த சைவ உலகத்திற்கு கொடையாக கொடுத்து அணித்தரமாக நிறுத்திய அந்த நிலையிலே இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஞானசம்பந்தர் திருப்பதிகத்திலேயே இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் ஒரு தனி சிறப்பினை உடைய திருப்பதிகம். அதற்கு பல 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 காரணங்கள் உண்டு. ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அருளாளர்களும் இன்றும் இதுதான் என்பதாக வரையறுத்து காண முடியாத அளவிற்கு வளர்ந்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான திருப்பதிகம் என்பதை பெரியபுராணத்திலே உரையை அருளி செய்த நம்முடைய சிகேசி அவர்கள் ஒரு குறிப்பாக இந்த திருப்பதிகம் பற்றி குறிப்பிடுகின்றனர். அப்படி இந்த திருப்பதிகமானது ஒரு மிக முக்கியமான திருப்பதிகமாக திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலேயும் சைவத்தினுடைய ஒரு வரலாற்றிலேயும் ஒரு முத்திரை பதித்த ஒரு இடமாக விளங்குவது இந்த இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம். இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக ஞானசம்பந்த பெருமானுடைய தொடக்கம் என்கின்ற நிலையிலே, ஞானசம்பந்த பெருமான் தொடக்கமாகிய நிலையிலே இருந்து ஞானசம்பந்த பெருமான் சோதியிலே சென்று சேர்க்கின்ற அத்துணை அந்த அருள் செயலுக்கும் நடுவிலே மதுரை ஆலவாய் நிகழ்ச்சி நடுவிலே அமைந்து நிற்கின்ற ஒரு நிலை. இதன் பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பயணமானது நல்லூர் பெருமணத்தை நோக்கிய அந்த பயணமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கு. இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய நிலை, ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு அற்புதமான அந்த நிலையினை மிக ஆழமாக பதிவு செய்த ஒரு இடம் இந்த இடமாக விளங்குகின்றது இளம்பயங்கோட்டூர். இளம்பயங்கோட்டூர் என்பதாக ஏன் பெயர் வந்ததுன்னு சொன்னா, இளம்பயங்கோட்டூர் அறம்பயர்கள் வழிபாடு செய்ததினாலே அதற்கு அறம்பயங்கோட்டூர் அப்படிங்கறது அதனுடைய பெயராக இருந்திருக்கலாம். அறம்பயங்கோட்டூர் அறம்பயர்கள் யாரு? விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு? ரம்பா, மேனகை, உருவசி, இதெல்லாம் கரெக்டா லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அறம்பயர்கள் என்கின்ற நிலையிலே இவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்து பேறு பெற்ற இடம் அந்த இடத்துல இவர் என்ன சொல்லணும்? ஞானசம்பந்தர் அறம்பயர்கள்னா அவர்களுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு? அறம்பயர்கள் அழகுக்கு ஈடு இணை உண்டா? ரெண்டா எதை அழக கம்பேர் பண்ணணும்னா எப்படி அங்கதானே போறீங்க? அப்படி அழகு என்பதை சொல்லுகின்ற இடத்திலே ஞானசம்பந்தர் சொல்றார், எழில் கொள்வது இவர் மாண்பு. அப்ப அழகை எடுத்துக் கொள்ளுகின்ற இளம்பயம் கோட்டூர் என்னுடைய அழகை எடுத்துட்டாரு. என்ன அரம்பையர்கள் வந்து வழிபாடு செய்து அந்த ஊரிலே அரம்பயம் கோட்டூர். அப்ப கோட்டூர் ஏன் பேர் வந்தது? இன்னொரு ஒரு செய்தியையும் அவர்களுக்கு அம்மையினுடைய அங்கே திருப்பெயர் கோட்டுவார் குடல் உம்மை என்பதாக சொல்லி, அது கோடு என்பதாக அம்மையினுடைய தலையிலே கோடு அணிந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த கோட்டூர் கோடு உடைய அந்த நிலை, அது ரெண்டும் சேர்ந்து அரம்பயம் கோட்டூர். அது மருவி அரம்பயங்கோட்டூர் என்பது மருவி இளம்பயங்கோட்டூராக அது மாறிவிட்டது. மருவி வழங்குகின்ற நிலை என்பதாக இளம்பயங்கோட்டூரினுடைய தலபுராண செய்தியாக அமைத்திருக்கிறது. இப்படி இளம்பயங்கோட்டூர் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு நாம் செல்வதற்கு முன்னதாக சிந்திக்க வேண்டிய ஒரு குறிப்பு ஒன்று உண்டு. அது திருஞான சம்பந்த பெருமான் வழிமொழி திருவிராகம் என்று சொல்லி ஒரு திருப்பதிகம் அருளி செய்திருக்கிறார். வழிமொழி திருப்பதிகம் என்பதாக அமைத்த திருப்பதிகம். வழிமொழி திருப்பதிகம் என்பதை அதனுடைய செய்தி ஒன்றை நாம் இணைத்து இளமயங்கோட்டூரோடு இணைத்து காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வழிமொழி திரு இராகம் என்று சொல்லக்கூடிய அந்த திரு இராகத்திலே ஞானசம்பந்த பெருமான் இந்த 162 பக்கத்துல கடைசி இந்த 12 பாடல், இதுல எப்படின்னா எல்லா தலங்களை பற்றியும் சொல்லிடுவாரு. அதாவது தல பெயர் 12 பெயரையும் சொல்லி வருகின்ற ஒரு பதிகம் இது. பிரம்மபுரத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணி, அப்புறம் திருப்பராய், இப்படி சிறபுரம் என்பதாக சொல்லி 12 திருப்பெயரையும் சொல்லிட்டு வருவார். அதுல 11 திருப்பெயர் கொச்சை வயம் என்பது 11 பெயர். 12 பெயர் கழுமலம். இங்கே சண்பை என்பதற்கு அவர் அங்க சொன்னார் இல்லையா, முனிவர் வழிபட்டதுன்னு, இதுதானே சொன்னீங்க. இந்த பாடல்ல வந்து குறிப்பிடுகின்றார் முனிவர் வழிபாடு செய்த அந்த நிலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை என்ன என்பதாக சொன்னால், இந்த பதிகத்திற்கு வழிமொழி திரு இராகம், வழிமொழி திருவிராகம் என்பதாக சொல். அதுல அந்த 12 திருப்பாடல் மிக மிக முக்கியமான திருப்பாடல். ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பாடல்ல மிக மிக முக்கியமான திருப்பாடல் இந்த திருப்பாடல். இதை நாம் உள்ளத்திலே பதிவு செய்து வைத்துக் கொண்டா என்னைக்காவது உதவும், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி 12 திருப்பாடல நம்ம பாடி.
ஒரு கலரி கடி கடலில் உரியுலகே, வழி பெருகு வழியை நையா, வழி பெருகு வழியை நினையா, முழுதுடலில் எழுமை கழுவு முனி, முழுதுடலில் எழுமை கழுவு முனி, தொழுவினோடு
இதற்கு வழிமொழி திருவிராகம் வழிமொழி என்பதாக சொல்வார். இன்னைக்கு நம்ம வழிமொழிதல் ஒரு வழக்கம் வச்சிருக்கோம், வழிமொழிஞ்சாரு, சாரி ஒரு வழிமொழிவாரு, இன்னொருத்தர் முன்மொழிவாரு, ஒருத்தர் முன்மொழிதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழிமொழிதல் அப்படின்ற ஒரு நிலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா, வழிமொழிதல் என்பதை ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக எடுத்து வைக்கின்ற ஒரு இடம் வழிமொழிதல் என்பதாக. அதுல ஒரு குறிப்பு சொல்லுகின்றார், ஒழுகல் அரிது அழி கலியில். ஞானசம்பந்த எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கும், என்ன இன்னைக்கு சீக்கிரமா
பெற்றோர்
வந்திருக்காங்க, அவருடைய தாய் தந்தையர் அக்கா வந்திருக்காங்க, பையன் அக்கா பையன். விழாக்கு வந்திருந்தோம் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம், முயற்சி பண்ணுங்க.
சரிங்களா.
ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்திலே ஒழுகல் அரிதுன்னு. ஏன் ஒழுகல் அரிது என்பதாக சொன்னால், இந்த உலகம் எப்படின்னா, ஞான சம்பந்த பெருமான் வந்து முக்காலத்தை உணர்ந்த ஞானி. சும்மா 7ஆம் நூற்றாண்டுக்கா பதிகம் பாடிட்டு போயிட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, ஞான சம்பந்த பெருமான் பதிகம் நீங்க 21ஆம் நூற்றாண்டா இருந்தாலும் சரி, 25ஆ இருந்தாலும் சரி, 30ஆ இருந்தாலும் சரி, எந்த நூற்றாண்டு இனி வருகின்ற எந்த ஆண்டாக இருந்தாலும் ஞான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் அங்கே பொருந்தும். ஏன் என்பதாக சொன்னால், ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு, இந்த உலகத்திலே ஒழுக்கமாக வாழ்தல் அரிது. ஒழுக்கமாக வாழ்தல் அரிதுன்னு சொன்னா, நல்லத நிலையிலே ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னு சொன்னா, அவனை பல வகைகளிலே இடையூறு வந்து அந்த நல்வழியை தடுப்பதற்கு பல வழியில வரும். எந்த காரியமாக எந்த செயலையும் எடுத்துக்கங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்ல நிலையிலே போய்கொண்டு இருக்கின்ற பொழுது எத்தனையோ இடையூறு வரும். அப்படி எத்தனையோ இடையூறு வருகின்ற பொழுது அந்த இடையூற்றினை கடந்து எவன் வருகின்றானோ அவனே வென்றவன். சும்மா இடையூறு பக்கம் போயிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் வரக்கூடிய இடையூறு, இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, சேலஞ்ச், இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, அப்படி இல்ல, இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, எனக்கு இன்னைக்கு ஏதாவது இடையூறு இருக்காப்பா, பிளீஸ் கம், இப்படி இப்ப இடையூறு வருமா, இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோனா, இடையூறு அங்க இருந்தா டே என்னடா அப்படின்ற மிரட்டுற மாதிரி இல்ல, இடையூற இடையூறு அப்படி அங்க இருந்தாலும் அங்கே இருந்து வாச வழியா போயிடும். இடையூறு எங்கேருந்து வருதியா, இடையூறு அந்த இடையூற்றினை கடந்து வருகின்ற நிலை. அப்ப ஞான சம்பந்தர் சொல்றாரு, நீ நல்ல நிலை நல்ல செயலை நீ தொடங்கினாய் என்பதாக சொன்னால் பல நிலைகளிலே தீயது வந்து உன்னை தாக்கும். நிச்சயமா அப்படி தாக்குகின்ற பொழுது அதனை மீறி வருகின்ற நிலை ஒன்று ஒன்று உண்டு என்பதாக புரிய வைக்கிறார். அதுதான் ஒழுகல் அரிது அழி கலியில். அழிகின்ற இந்த கலியுகத்திலே நீ ஒழுக்கமாக வாழ்வது ரொம்ப ரொம்ப சிரமோன்னு அப்படின்னு ஞான சம்பந்தரே சொல்லிட்டாரு சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிடக்கூடாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒழுகல் அரிது, ஒழுக்கம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஞான சம்பந்த பெருமான் உடல் ஒழுக்கத்திற்கு மேலாக உயிர் ஒழுக்கத்தை தான் இங்கே குறிப்பிடுறார். உடல் ஒழுக்கம் ஒரு அளவிற்கு உடலுக்கு தாங்க நன்மை செய்யும். ஒழுக்கமாக வாழுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, உடல் அளவிலே ஒருவர் ஒழுக்கமாக வாழ்ந்தார்னு சொன்னா, அவர் போறப்ப உடலுக்கு நன்மையாக பயக்கின்ற நிலையில நல்லது செஞ்சு அனுப்புவாங்க. உடலுக்கு என்ன வேண மரியாதை உண்டோ அத்தனை மரியாதையும் நடக்கும். ஏன்னா ஒழுக்கம் இந்த உடலை சார்ந்த நிலையிலே உடலுக்கு என்ன மரியாதை நடக்க வேண்டுமோ அது உடலுக்கு நிற்குமே தவிர உயிருக்கு உரிய ஒழுக்கம் என்று உண்டு. அது என்ன உயிருக்குரிய ஒழுக்கம்? அப்ப ஒழுக்கம் என்பதற்குரிய டெபினிஷன் என்ன என்பதாக சொன்னால், அது உடலுக்குரிய ஒழுக்கம் வேறு, உயிருக்கு உரிய ஒழுக்கம் வேறு. இப்ப உயிருக்கு உரிய ஒழுக்கம் என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அது திருச்சதகத்தினுடைய முதல் திருப்பாடல், உயிரினுடைய ஒழுக்கத்தை காட்டும் திருப்பாடல். இதுதான் ஒழுக்கம். நீ ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லிட்டு இருந்தா நீ எதையும் எடுத்துட்டு போறதெல்லாம் இல்ல. வாட் இஸ் டிசிப்ளின், எது ஒழுக்கம்? எது உடலுக்கு சொல்லல, உயிருக்கு சொல்றாரு. உயிருக்கு சொல்லுகின்ற ஒழுக்கம் அதுதான். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து தொடங்குது இல்லையா பாடுங்க,
ஐ தா தலை வைத்தே
எடுத்துக்காட்டாக சொன்னால் மூன்று நிலையை சார்ந்தது ஒழுக்கம். மனம் என்பதை சார்ந்தது, மொழியை சார்ந்தது, அப்புறம் காயம் என்பதை சார்ந்தது. இது மூன்றும், மனம், மொழி, மெய், இது மூன்றும் சேர்ந்த நிலையிலே உயிர் பெருமானை வழிபட்டால் மட்டுமே ஒழுக்கம் என்று. இந்த ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அப்படி ஒழுக்கம் என்ற நிலை, இது மூன்று, மனம், மொழி, மெய், இந்த மூன்றாலும் பெருமானை வழிபடுகின்ற நிலை. அப்போது அடிகள் தண்ணீர் பந்தர் வச்சாரு. அவர் திருநாவுக்கரசு என்று எழுதியும் கூறியுமே பெற்றான் துன்பு இல் பதம். திருநாவுக்கரசுன்னு சொன்னாரு, திருநாவுக்கரசுன்னு பண்ணாரு, எல்லாம் ரைட்டு. ஆனால் தண்ணீர் பந்தரிலே ஏன் திருநாவுக்கரசு என்பதாக அங்கே நாமத்தை பொறிக்க வேண்டும்? ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை சேர்க்கிறார் பெருமான் அங்கே காட்டுவார். ஏன் தண்ணீர் பந்தலிலே பொது இடத்திலே திருநாவுக்கரசு என்கின்ற நாமம் அங்கே ஏன் வைத்தீர் என்பதாக கேட்கின்ற பொழுது இவர் பதில் சொல்லுகின்றார். வேறொரு பெயர் என்பதாக சொல்லி ஏன் வேறொரு பெயரை, தன் பெயர்னு சொல்லல, உன் பெயர் எழுதாமல் ஏன் வேறொரு பெயரை வைத்தாய் என்பதாக கேட்கின்ற பொழுது அதற்கு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர் என்பதாக ஏன் வச்சார்? அவர் சொல்றாரு ரீசன் என்னன்னு. திருநாவுக்கரசு என்கின்ற அந்த தண்ணீர் பந்தர்ல ஏன் பேர் வச்சார்னு சொன்னா, போற வரவங்க எத்தனையோ பேர் போயிட்டு வருவாங்க. இப்படி போயிட்டு வருகின்ற பொழுது பார்த்தா திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர்னு இருக்கும். அப்போது அடிகள் தண்ணீர் பந்தர்ல திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர்னு போட்டிருக்காரு. யார் இந்த திருநாவுக்கரசு? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இல்லையா? அவருடைய சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவா, அவரா, யாரு அப்படின்னு கேப்பானா இல்லையா? யார் திருநாவுக்கரசு அப்படின்னு கேப்பான். அப்படி யார் திருநாவுக்கரசுன்னு கேட்ட உடனே திருநாவுக்கரசுன்னு யாருன்னு கேட்டுட்டு எங்கிட்ட வருவான். அப்ப திருநாவுக்கரசனுடைய பெருமையை அவனிடத்துல சொல்ல முடியும். அப்ப திருநாவுக்கரசனுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு தானாக என்ன உணரும் என்பதாக சொன்னால், திருநாவுக்கரச பெருமானுடைய உழவார பணி தெரியும். உழவார பணி தெரிஞ்சதுன்னா மனம், மொழி, மெய் மூன்றாலும் பெருமானை வழிபடுவான், வினை நீங்கும். அதுக்காக தான் எழுதுறேன். நாவுக்கரசு பெருமான் ஒருவர் தான் மனம், மொழி, மெய் மூன்றையும் வைத்துக் கொண்டு உழவார பணி என்கின்ற பணியை செய்து காட்டி நம்முடைய வினை என்று சொல்லக்கூடிய சஞ்சித வினையை பற்றி கவலைப்படாமல், பிராரத்தத்தை பற்றி கவலைப்படாமல், இனி வருகின்ற எனக்கு வருகின்ற ஆகாமியத்தை பற்றி கவலைப்படாமல், எனக்கு நான் இத்துணை காலமும் செய்த அத்துணை வினைகளும் விரைவாக என்னை விட்டு நீங்க வேண்டும் சொன்ன அதற்கான வழி மனம், மொழி, மெய்களால் இந்த பெருமானை வழிபாடு செய்து உழவார பணி செய்தால் மட்டுமே அது நீங்கும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிய பெருமான் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காக திருநாவுக்கரசன் சஞ்சித வினையை பற்றி கவலைப்படாதீங்க என்ற. ஏ, நீ எப்ப உழவாரத்தை கையில எடுத்துட்டியோ, உழவாரத்தை எப்பொழுது திருத்தொண்டு கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை வந்து உண்மை சேர கைவினை செய்து பிரான்கடல் போற்றுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம்னார். எப்பொழுது உழவாரத்தை கையில எடுத்தோமோ அப்பொழுதே சஞ்சிதமானது விட்டு நீங்கிவிட்டது, ஆகாமியம் வரப்போவது இல்லை, மனம் பெருமானிடத்தில இருக்கிறது, வாக்கு மணிவார்த்தைக்கு அமைகின்றது, கைத்திருத்தொண்டு இருக்கு, அத்தனை வினையும் நீங்குகின்ற, எளிமையாக நீங்குகின்ற ஒரு செயல் அந்த உழவார பணி என்கின்ற செயல் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி நின்று செயலாற்றியவர் திருநாவுக்கரசர். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தயார் செஞ்சார். அப்படி எப்பொழுது மனம், மொழி, மெய் இந்த மூன்றும் பெருமானிடத்திலே ஒன்றுகின்றதோ அதற்குத்தான் உயிருக்கு உரிய ஒழுக்கமாக அது அமைகின்றது. அப்படி இந்த ஒழுக்கம் என்பதை நிறைநிறுத்துகின்ற நிலையிலே ஒழுகல் அரிது அடிகளியில் உழியுலகு பழி பெருகு. அப்ப இதெல்லாம் என்ன ஆகும் கேட்டா, மீதி இருக்கிறதெல்லாம் பழியை பெருக்குகின்ற நிலையிலே வந்து சேரும். இந்த பெருமானிடத்தை விட்டுட்டு நீ வேற எங்கேயாவது போனேன்னு சொன்னா அதனால என்ன வரும்னு கேட்டா, பழிதான் பெருகும், உன்னுடைய பாவம் பெருகும், உன்னுடைய வினை பெருகும், வழியை நினையாது முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினொடு கெடுவு சிவனை. குழுவா போய் பெருமானிடத்துல அந்த முனிவர் போய் வழிபட்டதாக குறிப்பு சொல்றாராம். முனிவர் போய் வழிபட்டு செய்ததுனால அதற்கு கழுமலம், கெடுவு சிவனை, அங்கே தங்கியிருந்து வழிபாடு செய்த சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை. எப்படிப்பட்ட மலம் இந்த ஆணவ மலம்னா, இழுகும் மலம்னா. ரொம்ப அவ்வளோ சீக்கிரமா அதை பிரிச்சு இல்லாமனா இல்ல முடியாது. அது அப்படியே ஒன்றாக ஒன்றாக ஒட்டு ஒட்டி இந்த உயிரோடு இருந்து கலந்த அந்த நிலையிலே நானும் இந்த உடலும் வேறு அல்ல என்பதாக நிற்பதை போல ஆணவமும் உயிரும் வேற இல்லை என்பதாக நிற்கின்ற அந்த இழுகு மலம் அழியும் வகை கழுவும் உரை. எது இப்படி இந்த இழுகு மலத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் சொன்னா ஒண்ணு இல்ல, திருஞான சம்பந்தர் பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் அது பாட்டுக்கு அங்க வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்குமா. கழுவும் உரை கழு மல நகர், கழுமலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் பழுதில் இறை எழுது மொழி தமிழ். ஞானசம்பந்த பெருமான் இடத்துல போய் கேட்டார்களாம், ஏன் ஞானசம்பந்த பெருமான் நீங்கள் நான்மறை கற்றவராக இருக்கின்றீர்கள், அப்படி நான்மறை கற்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஏன் வடமொழியில ஒரு பாட்டு நீங்க பாட மாட்டேங்கிறீங்க, ஏன் எல்லாம் தமிழ்லயே பாடுறீங்க, பாடிருக்கலாம் இல்லையா, ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் பாடிருக்கலாம், வடமொழியிலே பாடியிருக்கலாம், எத்தனையோ செஞ்சிருக்கலாம், எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க. ஞானசம்பந்த பெருமான் மறை வேதியர்கள் எல்லாம் வந்து பெருமானை வணங்கி 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 அவரிடத்துல வைக்கிறவங்க ஒரு முறையீடு வச்சிருக்க முடியாதா, ஞானசம்பந்தர் இடத்துல ஏன் வடமொழியில ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி கொடுங்க, நாங்க பாடிட்டு போறோம், எங்களுக்குன்னு பாடி வச்சுங்க, நீங்க ஒன்னும் பொதுவா பாடிடுவேன், எங்களுக்குன்னு பாடி கொடுங்க, நாங்க பாடிடுறோம்னு சொல்லி எத்தனையோ பேர் செஞ்சிருக்கலாம். அங்க ஞானசம்பந்தர் பதிவு செய்யறார் என்னன்னா, பழுதில் இறை நான் சொல்றதெல்லாம் எப்படிப்பட்ட சொல் என்பதாக சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே பெருமான் முன்னடியே எழுதி வச்சுட்டார். பழுதில் இறை எழுதும் மொழி, அந்த மொழி எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த மொழி தமிழ் மொழியா இருக்கு, வேற மொழியில எழுதி இருந்தார்னு சொன்னா நான் படிக்கும் போது வேற மொழியில நான் படிச்சிருப்பேன், பெருமான் எழுதியது தமிழ், பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் கோட் பண்ணி வச்சுங்க. என்ன அற்புதம் பாருங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த ஒரு வாக்கு போதுங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த ஒரு நிலை தமிழ் என்கின்ற நிலையில, தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, தமிழ் என்பது அனுபவம். தமிழ்ங்கிறது மொழின்னு வச்சுட்டு போனாதான் பிரச்சனைய, தமிழ் என்பது ஒரு மொழி என்பதாக பிரிப்பது பிரச்சனை, தமிழ் என்பது அனுபவம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன், அப்ப தமிழ் செய்யுமாறு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த மொழிக்குரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், வேறு எந்த மொழிக்கும் இல்லாத தனிச்சிறப்பு, தமிழுக்கு உரிய தனிச்சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், தான் பெற்ற சிவா அனுபவத்தை முழுமையாக இன்னொருவருக்கு வழங்க வேண்டும்னு சொன்னா அந்த மொழி தமிழ் மொழியாக மட்டுமே இருக்க முடியும் என்பது தீர்வான அருளாளர்களுடைய முடிவு. மாத்தி எங்கேயுமே தான் பெற்ற அந்த சிவ அனுபவம். இதற்கு ஞானசம்பந்த பெருமான் இப்படி கேள்வி கேட்பான், இதுல எங்கேயாவது சந்தேகம் வரும்னு சொல்லித்தான் தான் பெற்ற அந்த அனுபவத்தை முழுமையாக இன்னொருவருக்கு அப்படியே வாரி கொடுக்க வேண்டும்னு சொன்னா அதற்கான மீடியம், அதற்கான ஊடகம் எது என்பதாக சொன்னால் இந்த தமிழ் மொழிதான். இதன் வழியாக கொடுத்தால்தான் அது அப்படியே தான் பெற்ற அனுபவத்தை இன்றும் அனுபவிக்க முடியும் என்பதை காட்டுவதற்கு ஏழாம் நூற்றாண்டிலேயே அதை நிரூபணம் செய்வதற்காகவே கூடவே ஒருத்தரை வச்சிருந்தார், அவருடைய பெயர் திருநீலகண்ட யாழ்ப்பாணம். இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்தர் மூலவர் சன்னதியில இருந்து பதிகம் பாடும் போது அவர் அங்க இல்ல, உள்ள அலவுட் கிடையாது, யாரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முற்றத்திலேயே தங்கிடுவார், ஞானசம்பந்தர் தான் உள்ள போய் வழிபாடு செய்வார். அப்ப உள்ள போய் வழிபாடு செய்து விட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவார், முற்றத்திலே நிற்பார் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமும், தான் பாடிய அந்த பதிகத்தை கொண்டு வந்து அப்படியே அவரிடத்திலே கொடுப்பார். இப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியாரும் இசையிலே யாழிலே வைத்து பெருமானை வாசிப்பார்கள். அப்படி வாசிக்கின்ற பொழுது இப்போ ஞானசம்பந்தர் வழிபட்டதையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் வழிபட்டதையும் இரண்டும் எப்படிப்பட்டதுன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார் பாருங்க, அற்புதம். சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், இது எப்படிப்பட்ட முறை என்பதாக சொன்னால் பிரிவின்றி சேவிக்கும் முறைன்னு சொல்லுவார். பெரிய புராணத்துல பிரிவின்றி சேவிக்கும் முறை இவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் மூலவர் சன்னதியில இருந்து எத்துணை அந்த திருவருளை எப்படி அனுபவம் பெற்றாரோ அதே அனுபவம் இங்க கொண்டு வந்து முற்றத்துல கொடுத்த உடனே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாடுகின்ற பொழுது அதுல ஒரு இம்மி குறையாமல் அப்படியே அந்த அனுபவம் வந்த காரணத்தினாலே அதற்கு பிரிவின்றி சேவிக்கும் முறை. இது இப்ப சாம்பிள், இந்த பதிகத்தை எத்துணை நூற்றாண்டுகள் கழித்து வந்தாலும் யார் ஒருவர் திருஞான சம்பந்தரனுடைய திருவடி துணை கொண்டு திருநெறிய தமிழை ஓதுவார்களோ ஞானசம்பந்தர் பெற்ற அதே அனுபவத்தை கொடுக்க வல்ல மொழி இது என்பதனாலே இந்த மொழியை வழிமொழி என்பதாக வைத்தார். சாதாரண மொழி இல்லை, சிவ அனுபவத்தை பெற்ற அனுபவத்தை அப்படியே எடுத்து கொடுத்து மற்ற எல்லா உயிர்களுக்கும் வழங்கும் அந்த நிலை. அப்படி உள்ள இருக்கின்றவர் என்ன எழுதுறாரோ, உள்ள இருக்கிறவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே சொல்றது. உள்ளின்ற நாவுக்கு உரையாடியாய். நம்முடைய நாவுக்கரச பெருமான் சொல்லுவார், உள்ளின்ற நாவுக்கு உரையாடியாய். உள்ளுக்குள்ள பெருமான் சொல்றார், என்னோடு உரையாடுகின்றார். அந்த உரைய நான் சொல்ற, நான் கருவிதானே தவிர இந்த திருநெறிய தமிழுக்கு உண்மையான அத்தாரிட்டி யாரு அதற்கு ஓனர்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் தான் அதற்கு. சிவம் உள்ளுக்குள்ள இருந்து எதை சொல்லுகின்றதோ அதை அப்படியே வெளியிலே எடுத்து சொல்லுகின்ற பதிநிலை வாக்குதான் திருநெறிய தமிழ். இது ஒரு குறிப்பு. அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார், தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடியேட்டிலும் பட்டது அன்றோ, படிமா வழிபால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே. பெருமானுடைய திருவடி, முருகப்பெருமான் திருவடி மூன்று இடங்கள்ல பட்டது, தாவடி ஓட்டும் மயில், தேவர் தலை, மூன்றாவது ஒரு இடம்னாரு எது, என் பா அடியேடு, என்னுடைய பா வருகின்ற மேல் ஏடு, நீங்க பாக்குற திருப்புகள் அடியேடு என்னுடைய உள்ளம். அங்க ஏற்கனவே திருவடியை பதிச்சு திருப்புகளுக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. நான் சும்மா வெளியில சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர, பா அடியேட்டிற்கு உரியவன் பெருமான் முருகன். ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கு. அப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் என்ன சொல்லுகின்றதோ அதை அப்படியே வழிமொழிகின்ற நிலைதான் இந்த மொழி. இப்படிப்பட்ட இந்த மொழியை மொழி தகையவே, இதை எந்த நிலையிலே எப்படி யார் படித்தாலும் அவர்களுக்கு அந்த அனுபவமானது அப்படியே வந்து சேரும் என்பதை வழிமொழி என்பதாக அங்கே எடுத்து சொன்னார். இதற்கு வழிமொழின்னு பேர். அங்கே இப்ப வழிமொழின்னு சொன்னா உள்ள என்ன சொல்றாரோ அப்படியே எடுத்து வெளியில சொல்றது, அதற்கு வழிமொழிதல் என்பதாக பெயர். இளம்பயங்கோட்டு திருப்பதிகம், இளம்பயங்கோட்டு திருப்பதிகத்திற்கு வருகின்ற பொழுது அதிலே ஒரு அற்புதமான கருத்தை ஒவ்வொரு விரகன் கடைசியில திருக்கடை காப்புல தானே விரகன். அப்ப இந்த ஒவ்வொரு பதிகத்திலையும் அவர் சொல்லிட்டு வருகின்ற ஒரு கருத்து, இந்த எனதுரை தனதுரையாக, எனதுரை தனதுரையாக, எனதுரை தனதுரையாக என்பதாக ஒவ்வொரு பாடலிலேயும் இளம்பயங்கோட்டு திருப்பதிகத்துல எனதுரை தனதுரையாக. இப்ப ஞானசம்பந்தரினுடைய ஒரு நிலை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அவர் ஆரம்பிக்கின்ற நிலையிலே வழிமொழிதல் என்கின்ற நிலையிலே தொடங்கியது. வழிமொழிதல் என்பதாக சொன்னா உள்ளுக்குள்ளே என்ன பெருமான் சொல்லுகின்றாரோ, பெருமான் என்ன உணர்த்துகின்றாரோ அதை அப்படியே எடுத்து சொல்லுகின்ற நிலையிலே வழிமொழிதல் என்பதாக நின்ற ஞானசம்பந்த பெருமான் இளம்பயங்கோட்டூர் பதிகத்துல சொல்றார், எனதுரை தனதுரையாக. இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய உரை எனது உரை, ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற எனது என்பது ஞானசம்பந்த பெருமான், எனது உரை இப்பொழுது என்னாச்சு, தனது உரையாக அவர் சொல்றார். நான் சொல்றதெல்லாம் ஞானசம்பந்தர் சொல்றது வழிமொழி. உள்ளுக்குள்ள பெருமான் சொல்லுவதெல்லாம் ஞானசம்பந்தர் சொல்லுவது, பெருமான் சொல்லுவதெல்லாம் ஞானசம்பந்தர் சொல்லுவது. இங்க ஞானசம்பந்தர் சொல்றாரா நான் சொன்னது, ஞானசம்பந்தர் சொல்றதா நான் சொன்னது, எப்படி மாறிச்சு பாத்தீங்களா. தொடக்க நிலை என்பது வழிமொழிதல் என்கின்ற நிலை, முடிவான நிலை என்பது எனதுரை தனதுரையான நிலை. இதுதான் ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலேயே தொடக்கமும் அதனுடைய முதிர்வும் காட்டும். ஞானசம்பந்தருடைய நிலை எப்படி என்பதாக சொன்னா, ரொம்ப அற்புதமான நிலை. வழிமொழிதல் என்கின்ற நிலையானது உள்ளுக்குள்ளே அவர் சொல்ல இவர் நான் சொன்னேன்னு சொல்ல நிலை போய், இப்ப நான் என்ன சொல்லுகின்றனோ அதை பெருமான் என்னுரை என்பதாக எடுத்துக் கொள்ளுகின்றார். ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுங்க, புதிதாக கல்யாணம் ஆன தம்பதியர், புதிதாக கல்யாணம் ஆன தம்பதியர் இடத்துல ஒரு ஒரு நுணுக்கம் பாக்கலாம். இந்த அம்மா புதுசா வீட்டுக்கு வந்த காரணத்தினால உடனே அந்த அம்மாவுடைய வாய்ஸ் அங்க செல்லாது இல்லையா. புதுசா அப்பதான் வந்திருக்காங்க, எல்லாம் ஸ்டடி பண்ணணும், எல்லாம் எல்லாம் யார் யாரு எப்படி யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தா இல்லங்க. இந்த உதாரணத்தை சொன்னா இது ஒரு மிகப்பெரிய உதாரணத்துல போய் இது மாட்டுங்கிறதுக்காக சொல்றேன். நாம ரொம்ப யோசிச்ச இந்த உதாரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன்னா இது எங்கேயும் படிச்சுலாம் சொல்றது இல்ல. இது எப்படி சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்காவது நமக்கும் ஒரு கதை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்ற நிலையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்ச போது வந்த உதாரணம் வச்சுக்கீங்களேன். இப்ப புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கும் போது அந்த அம்மாவுடைய வாய்ஸ் அங்க செல்லாது. அப்ப அந்த கணவன் வந்து என்ன பண்ணுவாரு, பின்னாடி இருந்து இந்த அம்மா சொல்லுவாங்க, இது பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இவர் செயல்பட்டு இருப்பாரு. ஆனா இவர் செயல்படுறது இந்த அம்மா தான் பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றது நான் தெரியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு கொண்டு வந்து அந்த வீட்டுல அதுவரையிலும் கர்டன்ஸ் இருந்திருக்காது, உடனே பார்த்தா ஒரு கர்டன் அழகா பூ போட்டு அறுத்துருப்போம். அதனால திடீர்னு இப்படி அழகா கட்டன் போட்டிருக்காங்க என்ன அப்படி அந்த அம்மா சொல்லிருப்பாங்க போடுங்க பின்னாடியில இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 இவரு இங்க முன்னாடி ரியாக்ட் பண்ணுவார் பின்னாடி இருக்கிற அந்த நிலை பின்னாடி சொல்லி சொல்லி முன்னாடி ரியாக்ட் பண்ற கொஞ்ச நாள் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இவரு பின்னாடி போயிடுவாரு இந்த அம்மா முன்னாடி வந்துடும் ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும் இப்படி சும்மா உட்காருங்க இவரு என்ன நான் முன்னாடி நான் தான் என்ன வச்சுதான் வேலை வாங்கிட்டு இப்ப நீங்க வந்து என்னது உதாரணத்துக்கு சொல்றதே தவிர யாரையும் எடுத்துக்காட்டாக இல்ல ஒரு பொதுவான ஒரு உதாரணமா இருக்கு ஏன்னா அவங்கதான் எடுத்துக்கணும் இது வந்து தப்பு இல்ல இது வந்து உண்மை இது இப்படிதான் இருக்கணுங்கிறது பெருமான் விதித்த விதி அதனால பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பெண்ணின் நல்லாள் என்பதுங்கிற நிலையிலேயும் பெண் தான் மிக ஆனான் இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அங்க வந்து பெண்ணுக்குதான் உரிமை மணிவாசகரும் கொடுத்துட்டார் ஆகையினால அந்த விதத்துல எந்த விதமும் இல்லை ஆனா ஒரு ஒரு நிலை உரிமை என்பது எப்படி தோன்றுகின்றது என்பதை பின்னாடி இருந்து முன்னாடி அந்த அம்மா பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப முன்னாடி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் பின்னாடி போயிடுறது கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இந்த அம்மா பின்னாடி இருந்து அவர் இயங்கினாரோ அது வழிமொழிதல் என்ற நிலை ஞானசம்பந்த பெருமான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறார் பின்னாடி பெருமான் இருந்து உணர்த்துறார் இதுதான் இதுதான் என்பதாக உணர்த்துறப்போ இவர் வழிமொழிந்தார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஞானசம்பந்த பெருமான் சிவத்தோடு ஒன்றாக ஒன்றிவிட்ட பிறகு என்ன ஆச்சு இவர் எழிலை கொண்டு விட்டார் எழில் கொள்ளுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா எழில் கொள்ளுதல் என்பதாக சொன்னால் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை தான் விழுங்கி விடுதல் அதற்கு எது சரியா இருக்கும் எது பொருள் கரெக்டா இருக்கும் ரொம்ப மண்டைய உடைச்சுக்கிட்டதுல அப்பர் பெருமான் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடலை திருவாரூர் திருத்தாண்டகத்தை கொடுத்துருவார் என்னன்னா முன்னர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான் இந்த ஒருதான் எழில் கொள்ளுதல் என்பது அவரை எடுத்துக் கொள்ளுதல் ஆன்மாவினை எடுத்துக் கொள்ளுதல் என்கின்ற நிலையிலே ரொம்ப அற்புதமான எழில் கொள்ளுதலுக்குரிய ஒரு அற்புதமான நிலை என்ன என்பதாக சொன்னால் இங்கே ஞானசம்பந்தரா நிக்கிறார்னா இளமையங்கோட்டூர்ல இல்லை இல்லை சிவம் உண்டே நின்று ஞானசம்பந்தர் உள்ளே இருந்து அருள் செய்கின்ற திருப்பதியம் இது என்பதை காட்டுவதற்கு எனதுரை தனதுரையாக என்பதாக சொல்லுகின்ற நிலையானது ஞானசம்பந்தர் சிவத்தோடு உள்ளே சென்று இப்பொழுது நிற்பது வேணா உருவத்துக்கு வேணா ஞானசம்பந்தர் மாதிரி இருக்கலாமே தவிர அது சிவமாகிய நிலை என்பதை காட்டும் திருப்பதிகம் இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் ஆகவே வழிமொழிதல் என்கின்ற நிலையிலே நிற்பின்ற நிலையிலே தொடங்கி சிவமாம் தன்மை தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே இளம்பயங்கோட்டூரை பொறுத்தவரையிலும் ஞானசம்பந்தர் நின்ற நிலை தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை என்கின்ற நிலையிலே அப்படித்தான் அருள் செய்தாரே என்ற தவிர எனதுரை தனதுரையாகன்றதுக்கு வலிய பொருள் செய்து பெருமானுடைய பொருளையே தன்னுடைய உரையாக ஏற்றுக்கொண்டார்னு மாத்தி சொல்றதும் தேவையில்லை ஞானசம்பந்தர் எப்படி தன்னை முன்னிறுத்தி கொண்டு எனது உரை அப்படின்னா என்னுடைய உரைன்னு அடிச்சுதான் பின்னாடி பெருமான் பிரிச்சிருவார் எனது உரை அப்படின்னு முன்னிறுத்திட்டா இது என்னுடையதுன்னு எப்ப நான் சொல்லிட்டனோ அப்ப எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்ப அதுல இருந்து நான் அத்துவித நிலையில இல்ல பிரிஞ்சிட்டேன் அப்ப இந்த இரண்டைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருளானது ஞானசம்பந்த பெருமான் அங்கே அமைத்திருப்பது என்ன என்பதாக சொன்னால் பெருமானோடு கலந்த நிலையிலே பெருமான் முன்னிற்க இது அருள் செய்த திருப்பதிகம் எழில் கொள்ளுகின்ற திருப்பதிகம் எழில் என்பதாக சொல்லுகின்ற போது தன் நாமம் கெடுதல் தலைவனுடைய தலைப்படுதல் என்கின்ற நிலையிலே அவனுடைய திருவடியிலே நின்று அருள் செய்தல் அப்படி திருவடியிலே நிற்கின்ற பொழுது அருள் செய்த திருப்பதிகமாக இந்த திருப்பதிகம் விளங்குகின்றது அதைதான் இங்கே மிக அற்புதமாக எங்க வழிமொழி திருப்பதிகத்திலே இருந்து தொடங்கி இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் வரையிலும் காட்டுகின்றார் என்பதாகிய ஒரு கருத்தினை நாம் வைத்து முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் பதிகம் அந்த குறிப்பினை அவர் பாடலாம்
அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்த
எழில் கொள்வது இயல்பேங்கிறதுக்கு பொருள் வந்துடும். எனதுரை தனதுரையாக்கு ஓரளவுக்கு பொருள் நமக்கு அமைந்தது. இந்த திருப்பதிகத்தில 14 ஊரை சுட்டி காட்டுகின்றார் ஞானசம்பந்தர். எத்தனை ஊர்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊர்களை ஏன் சொல்றாருங்கிறது ஒரு ஆராய்ச்சியா வச்சுப்போம். அதுக்கப்புறம் எப்பயாவது சிந்திக்கிறதுக்கு எத்தனையோ தலங்கள், 383 திருப்பதியங்கள் அருள் செய்திருக்கிறார். அப்படி 383 எந்தெந்த தலங்களுக்கு எத்தனை எத்தனை முறையோ சென்று வணங்கி இருக்கிறார்?
272
தலங்கள். 272 தலங்களிலே அவர் வழிபாடு செய்த நிலையிலே அதுல இருந்து ஒரு 14 தலங்களை எடுத்து வைக்க, 14 தலங்களை அவர் குறிப்பிடுகின்ற இளம்பையங்கோட்டூர், அப்ப அது தனிச்சிறப்பு தானே. அப்ப ஞானசம்பந்த பெருமான் அதுவும் எல்லா பாடலையும் இல்லாம 1வது திருப்பாடலிலேயும் 4வது திருப்பாடலிலேயும் குறிப்பிடுகின்றார். 2வது 3வதுல குறிப்பிட்ட. அப்படி முதல் திருப்பாடலிலே மலையினார் பருப்பதம் துருத்திமார் பேர் மாசிலா சீர்மறை காடுனை தானம் நிலையினான் எனதுரை தனதுரையாக நீரணிந்த தேருகந்தேரிய நிமலர் கலையினார் மடப்பினை துணையொடும் துயில காணலம் பெடைபுல்கி கணமையில்லாளும் இலையினார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டு இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே. மலையினார் பருப்பதம், மலையினார் முதல்ல மலை, மலையினாலே கைலாயம், கைலாய மலையினார், மலையினார் திருமலை என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே முதல்ல கைலாயத்து எம்பெருமான் வேத திரளாய் நின்ற பெருமான். அப்படி வேத திரளாய் நிற்கின்ற அந்த பெருமானுடைய அந்த மலையை முதலாக வைத்தார். மலை என்கின்ற நிலையிலே பெருமான் குறிப்பிட்டால் ஒன்று அண்ணாமலை, இன்னொன்னு அப்படி சீ பருப்பதம் என்கின்ற பருப்பதம் துருத்தி, துருத்தி 2, ஒன்று பூந்துருத்தி இன்னொன்று திருந்துருத்தி, திருத்துருத்தி பூந்துருத்தி திருத்துருத்தி ரெண்டுமே உண்டு. அப்ப ரெண்டு துருத்தியையும் இங்க இணைத்துக் கொள்ள வேண்டும். துருத்தி அங்க பொதுவா சொல்லிட்ட. மார்பேரு மாசிலா சீர் மறைக்காடு, எங்க அங்கதானே சதுரம் மறைதான் எடுத்து கதவம் அடைப்பித்தார். நெய்த்தானம், நெய்த்தானம் அற்புதமான தரம், நெய்த்தானம் எனீரே, என்ன நெய்த்தானம் எனீரே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போபா பறையும் படி பாவம் எல்லாம் போ. திருநெய்த்தானம் மிக அற்புதமான அங்க நெய்த்தான் நிலையினான் பெருமான். நீங்க எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் பெருமான் அங்கே உண்டு, நிலையாக நிற்கின்றான் என்பதாக உணர்ந்து வழிபாடு செய்யணும். அங்க இல்லைன்னா கூட வந்துருவார். பெருமான் அங்கே இருக்கின்றான் என்கின்ற அந்த மன உறுதி வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது வழிபாட்டிலே. அதற்கு நிலை என்று பெயர், நிலையினான். மணிவாசக பெருமான் சொல்லுவார், மண்ணு உத்தரகோச மங்கைக்கு அரசு. உத்தரகோச மங்கைக்கு அரசேன்னு சொல்லிட்டு போலாம்ல, இல்லையே? என்ன சொல்றாரு, மண்ணுதல் என்றால் நிலைத்தல் என்று பொருள். நான் போய் வழிபாடு மணிவாசக பெருமானுக்கு மட்டும் அங்க உத்தரகோச மங்கையில டெம்பரவரியா தங்கிட்டு மீதி நேரத்துல அவர் இல்லாம போயிடுவார் நினைச்சிட வேண்டாம். எப்பொழுது வந்து எப்பொழுது யார் வழிபட்டாலும் எனக்கு கொடுத்த அந்த திருவுருளை உமக்கும் கொடுப்பார் என்பதை நிச்சயப்படுத்துவது நிலையினான் என்பது. ரொம்ப முக்கியமான சொல் நிலையினான் என்பது. பெருமான் எல்லா இடங்களிலேயும் நிறைந்திருக்கின்றான் என்கின்ற கருத்தையும் அமைப்பு. எனதுரை தனதுரையாக நீரணிந்து ஏறுகந்தேறிய நிமலன் கலையினார் மடப்பினை துணையொடும் துயில காணலம் பெடைபுல்கி கனமையில்லாலும். ஆண்மானும் பெண்மானும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் எங்க இளம்பையங்கோட்டூர்ல. அப்படி ஆணும் பெண்ணுமாக இரண்டு மான்களும் துயிலுகின்ற காட்சியை சொல்லி காணலம் பெடைபுல்கி கனமையில் ஆளும். மயில் கணம் என்பதாக சொன்னா கூட்டம், கூட்டம் கூட்டமாக மயில்கள் ஆளுதல் ஒளித்தல் என்கின்ற அந்த நிலையை உடையது. இளையினார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டு இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல். அங்கே பெருமானிடத்துல போன அந்த தலைவியாக இருக்கக்கூடிய ஆன்ம தலைவியாக இருக்கக்கூடிய அந்த தலைவியினுடைய இயல்பை எழிலை எடுத்துக்கொண்டு அருள் வழங்கிய அந்த நிலை, யார் போனாலும் அங்கே அந்த பெருமான் இருக்கையா பேணினர், இன்றும் அங்கே இளம்பயங்கோட்டூரிலே இருந்து அருள் புரிகின்ற அந்த நிலை, எழில் கொள்ளுதல் இயல்பு என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய இளம்பயங்கோட்டூரினுடைய எழிலும் மிக கொடுமையா இருக்கு. இளம்பயங்கோட்டூருடைய தலம் மிக மிக கேட்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு தலமாக அந்த தலமானது விளங்குகின்றது. ஒரு வழிபாடு என்கின்ற நிலையிலே மற்ற ஊரில் இருந்து வந்துதான் வழிபாடு என்பதாக நிலையானது கொஞ்சம் இப்பொழுது நிலை நன்றாக இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். அப்படி இளம்பயங்கோட்டூர் நமக்கு உரிய தலம். திருஞான சம்பந்த பெருமான் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே, ஒவ்வொரு பாடலிலேயும் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே என்பதாகவும், எனதுரை தனதுரையாக என்பதாகவும் இந்த இரண்டையும் ஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலிலேயும் குறித்து வருகின்ற அந்த குறிப்பு. அதுல இன்னொரு ஒரு குறிப்பை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஆறாவது திருப்பாடல், மனமுலாம் அடியவர்க்கு அருள் புரிகின்ற வகையலார் பழிதிரிந்து உண்பிலான் என்பதாக சொல்லி மற்றோர் தனமிலார். பெருமான் பிச்சைக்கு வரார்னு சொன்னா அவர் எதற்காக வரார்னா அடியாருக்கு அருள் புரிவதற்கென்றே வருகின்றார். அதுக்குத்தான் வராரே தவிர அவர் சாப்பிடறதுக்காக பிச்சை கேட்டு வர்றது இல்லைங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்து பிச்சையில வந்து தனமும் வரும். அப்படி செல்வமும் வருகின்ற நிலையில ஒருவேளை அவர் செல்வத்தை நாடி வந்துடுவாருன்னு நீ நினைச்சிடாத. ஆகவே தனமிலான், மற்றோர் தனமிலான் என்கின்ற நிலையிலே செல்வமும் தேவையில்லை அவருக்கு, அவரு சென்றடையாத திருவுடையவர் அவரு. அப்படி இருக்கின்ற அவருக்கு இந்த இரண்டும் அவர் நாடி வரவில்லை. யாருக்கு வராருன்னா, மனமுலாம் அடியவர்க்கு அருள் புரிகின்ற வகை அலார் பரீது. ரொம்ப அற்புதமா சொன்ன, மனமுலாம் அடியவர்க்கு, உள்ளத்திலே வழிபாடு செய்து அவர் மனமுருகி வழிபாடு செய்கின்ற அடியவர்களுக்காக இறங்கி வரார். வந்து வழிபாடு செய்தானே இவனுக்கு அருள் புரிய வேண்டுமே என்பதாக சொல்லித்தான் வருகின்றாரே தவிர வேறு எந்த நிலையிலேயும் அவர் இறங்கி வருகின்றதற்கு காரணம் இல்லை. எனதுரை தனதுரையாக தாழ்சடை இளமதி வைத்தவன் அப்படின்னு சொல்லி ஏழாவது பாடலிலே, நீருளான் தீயுளான் அந்தரத்துள்ளான் நினைப்பவர் மனத்து, யார் யாரெல்லாம் பெருமானை எண்ணுகின்றாரோ நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துவிவனோ. அப்படி நினைப்பவர் மனத்துளான் நித்தமாயேத்தும் உள்ளம் உருகில் உடனாவர். ஞான சம்பந்த பெருமானே சொல்றார், உள்ளம் உருகில் எப்பப்பெல்லாம் உன்னுடைய உள்ளம் உருகுதோ அப்பப்பெல்லாம் இறைவனும் நீயும் அத்துவிதமா கலந்திருக்கீங்கன்னு. ஒரு உருக்கம் தோன்றுகின்றதுன்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா பெருமானும் நானும் ஒன்றாயிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அப்படி உள்ளம் உருகில் உடனாக
உடன்குளிர்ந்த போதெல்லாம் வந்து
அந்த குறிப்பு நம்ம எடுத்துக்கோ. அப்படி உள்ளம் உவக்கின்ற நேரம், உருகுகின்ற நேரம் எல்லாம் பெருமானோடு நாம இணைந்திருக்கின்ற நேரம். நினைப்பவர் மனத்துளான் நித்தமாயத்தும் ஊருளான் எனதுரை தனதுரையாக நின்ற நிலையிலே இப்படி பல பல செய்திகளை ஞான சம்பந்த பெருமான் இந்த திருப்பதியத்திலே அருள் செய்திருக்கின்றார். ஓரளவிற்கு நம்ம இந்த திருப்பதியத்திலே அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது திருப்பாடலிலே இருந்து நாம் அடுத்த வகுப்பிலே இந்த இளம்பயங்கோட்டூர் திருப்பதியத்தை முழுமையாக ஓரளவுக்கு நாம் சிந்திப்போம் என்பதாக அமைத்து, இந்த திருஞான சம்பந்தரினுடைய திருப்பதியங்கள் உணர்ந்து உணர்ந்து பாட வேண்டிய திருப்பதியங்கள், அப்படி வழிமொழியாக நின்ற திருப்பதிகத்திலே இருந்து எனதுரை தனதுரையாக நிற்கின்ற அளவிற்கு அந்த திருப்பதிகமானது நம்மை இழுத்துச் செல்லுகின்றது என்கின்ற நிலையிலே இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலவனார் என்கின்ற நிலையிலே யார் போய் இளம்பயங்கோட்டூரிலே வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் சிவமாம் பேறு பெறுவார்கள் என்பதை காட்டுவதுதான் இளம்பயங்கோட்டூர் திருப்பதி. அவங்க போனீங்கன்னு சொன்னா இளம்பயங்கோட்டூரிலே போய் வழிபாடு செய்தவர்கள் தன்னுடைய அவர் தந்தது உந்தன்னை கொண்டது எந்த அன்னைன்னு சொன்னார் இல்லையா, அப்படியான ஒரு பேரு இந்த ஆன்மாவினை எடுத்துக்கொண்டு அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேர்லாம் போயிடும். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு தன்னாமும் கெடுதல் என்கின்ற நிலையிலே பெருமான் அருள் செய்கின்ற ஒரு அற்புத தலம் இளம்பயங்கோட்டூர். அங்கேதான் எனதுரை தனதுரையாக வெளிப்பட்ட இடம் என்பதாகிய அந்த ஒரு குறிப்பினை நாம் கொண்டு
தொடர்ந்த வகுப்பினை நிறைவேற்றோம்.